Jesus's visit to the Nephites after his resurrection.
மிக முக்கிய காரியங்களை நமக்கு போதிக்க அவரது உயிர்த்தெழுதலுக்கு பின் நேப்பியர்களுடன் இயேசுவின் சந்திப்பு கவனமாக அமைக்கப்பட்டுள்ளது. இயேசு அவரது நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என ஜனங்களுக்கு பிதா சாட்சி கொடுத்ததில் தொடங்கியது. பின் இயேசுவே தாமே தனது விலாவின் தழும்பையும் அவரது கரங்களின் கால்களிலும் ஆணி பாய்ந்த அடையாளத்தையும் உணர ஜனங்களை அழைத்து வந்து அவர்தான் கிறிஸ்து என மெய்யாகவே அறிய பின்பு இயேசு தாமே இறங்கி வந்து தமது பாவ நிவாரணி பலியை குறித்து சாட்சி கொடுத்தார். இயேசுவின் பாவ நிவர்த்தி முழுமையானது மற்றும் இரட்சகரை அனுப்பும் பிதாவின் உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றினார் என சந்தேகமின்றி இந்த சாட்சிகள் உறுதி செய்தன. கிறிஸ்துவின் கோட்பாட்டை அவர்களுக்கு போதித்து இரட்சகரின் பாவ நிவர்த்தியையும் கிடைக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி பெறுவது என பின்பு இயேசு நெப்பியர்களுக்கு போதித்தார். என் செய்தி இன்று கிறிஸ்துவின் கோட்பாட்டை மையப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் கோட்பாட்டை வேதங்கள் கிறிஸ்துவலும் அவரது பாவ நிமித்தத்திலும் விசுவாசம் வைப்பது, மனம் திரும்புவதும், ஞானஸ்தானம் பெறுவது, பரிசுத்த ஆவியானவரின் வாரத்தை பெறுவதும் மற்றும் முடிய பிரந்தியம் நிலைத்திருப்பது என கூறினார். கிறிஸ்துவின் கோட்பாடு கிறிஸ்துவின் பாவ நிமித்தத்தின் ஆசீர்வாதங்களை பெற நம்மை அனுமதிக்கிறது. பரிசுத்த மேசாவின் நற்கனிகளை திறக்கும் கிருபையாகியவளை சார்ந்து கிறிஸ்துவின் புராணப்பட்டு நன்மைகள் அனைத்தையும் பெற்று நித்திய ஜீவன் பெறுவதின் மீது கிறிஸ்துவின் பாவனத்தை கட்டுப்பாடுகளை உருவாக்கிறது. ஆவிக்குரிய நிலையிலிருந்து உடல் உயர்த்தியிருக்கிற ஆவிக்குரிய வல்லமையை அடைய கிறிஸ்துவின் கோட்பாடு நம்மை அனுமதிக்கிறது. இந்த மறுபிறப்பு பற்றி மூப்பார் டாக்டர் கிறிஸ்டோபரின் போதித்தார். நமது சரீர பிறப்பை போல இல்லாமல் மறுபடி பிறத்தல் ஒரு நிகழ்ச்சி என்பதை விட அதிகமாக ஒரு முறையாகும். அந்த அறப்பில் ஈடுபடுவது அநியத்தின் மையமாகும். கிறிஸ்துவின் கோட்பாட்டின் ஒவ்வொரு அம்சத்தையும் நாம் ஆய்வோரமாக. முதலாவதாக, இயேசு கிறிஸ்து மற்றும் அவரது பாவ நிவர்த்தியில் விசுவாசம் கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்பதால் விசுவாசம் தொடங்குகிறது என தீர்க்கதரிசிகள் போதித்திருக்கின்றனர். கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவரது பாவ நிவாரண பலி குறித்து சாட்சி கூறி நாம் எப்படி மன்னிப்பும் ஆசீர்வாதங்களும் மேம்படுத்தலும் அடைய முடியும் என சாட்சி கூறுகிறது. கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு நாம் இரட்சகரின் போதனைகளையும் உதாரணத்தையும் தெரிந்து கொண்டு விசுவாசத்தை பிரகோதிக்கிறோம். நம்மை இரட்சிக்க வல்லமனுடைய கிறிஸ்துவின் நற்குணங்களில் முழுமையாய் சார்ந்திருக்க வேண்டும் என நெப்பி போதித்தான். அன்னித்தியத்திற்கு முந்தைய ஜீவத்தில் இயேசு ஒரு தேவனாக இருந்ததால் பாவமற்ற வாழ்க்கை வாழ்ந்ததால் தனது பாவ நிவர்த்தியின் போது உங்களுக்காகவும் எனக்காகவும் நீதியின் எல்லா நிபந்தனைகளையும் நிறைவேற்றினார். எல்லா மனுஷருடைய உயிர்த்தெழுதலையும் கொண்டு வரும் வல்லமையுடன் திறவு கோள்களையும் அவர் வைத்திருக்கிறார். மனம் திருவுதலின் நிபந்தனைகளின் கீழ் நிதியை இரக்கம் ஜெபஞ்செயங்களுக்கும் விதமாக அவர் சாத்தியமாக்கினார். கிறிஸ்துவின் நற்குணங்களின் மூலம் நாம் இரக்கம் பெற முடியும் என நாம் புரிந்து கொள்ளும் போது நாம் மனம் திரும்பும் விசுவாசமும் பெற முடியும். கிறிஸ்துவின் நற்குணங்களில் முழுமையாக சார்ந்திருப்பது நம்மை இரட்சிக்க தேவையானவற்றை அவர் செய்தார் என நம்புவது, பின்னர் நமது நம்பிக்கையின் படி நடப்பது. நம்மை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் அதிகம் கவலைப்படுவதை நிறுத்த நாம் நிறுத்த விசுவாசம் வகை செய்கிறது. தேவன் நம்மை குறித்து நினைப்பதை பற்றி கவனிக்க தொடங்குகிறது. இரண்டாவதாக, மனம் திரும்புதல் லேமனாகிய சாமுவேல் போதித்தான். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசத்தால் நீங்கள் உங்கள் எல்லா பாவங்களில் இருந்து மனம் திரும்புங்கள். அவரது ஒரே பேரனான குமாரனின் பலியின் மூலம் சாத்தியமாக்கப்பட்ட பரலோக பிதாவின் விலையேற பெற்ற பரிசு மனம் திரும்புதலாகும். நாம் இரட்சகரை போல அதிகமாக ஆக நாம் நமது சிந்தனைகள், செயல்கள் மற்றும் நமது வாழ்வை கூட மாற்றவும் அல்லது திரும்பவும் பரலோக பிதா நமக்கு கொடுத்த முறையாகும். பெரிய பாவங்களுக்கு மட்டுமல்ல, நமது பாவங்கள், பரிபூர்ணமை, பலவீனங்கள் மற்றும் குறைகளை ஜெபிக்க நமக்கு உதவுகிற சுய பரிசோதனையும் முன்னோரமற்ற அன்றாட முறையாகும். மனம் திரும்புதல் நமது கிறிஸ்துவின் உண்மையான சீஷர்களாக்குகிறது. நம்மை அன்பினால் நிரப்பி பயங்களை நீக்கி போடுகிறது. நமது வாழ்க்கை திட்டம் ஒரு வேளை முற்றிலும் தோற்றால் மனம் திரும்புதல் ஒரு பின்னணி ஆதரவு அல்ல. தொடர்ந்து மனம் திரும்புதல் நீடித்த ஆனந்தத்தையும் நமது பரலோக பிதாவிடம் திரும்பி சென்று வாழ சாத்தியப்படுத்துகிறது ஒரே வழி. மனம் திரும்புதல் மூலமாக நாம் தேவ சித்தத்திற்கும் அடங்கியவர்களாக கீழ்ப்படிந்தவர்களாகவும் ஆகிறோம். இது மட்டும் செய்யப்படவில்லை, தேவனுடைய நம்முடைய வெறுமையும் அடையாளமும் காணுதல் தேவனுடைய சித்திக்கும் நமது நடந்தைய இணைப்பாக்கும் நமது நல்ல முயற்சிகள் நமது வாழ்க்கையில் கிருபை கொண்டு வருகிறது. கிருபை என்பது நமது சொந்த விருப்பத்துக்கு விட்டுவிட்டால் சாத்தியப்படாத நற்கிரியைகளை செய்ய இயேசு கிறிஸ்துவின் தாராளமான இரக்கத்தாலும் அன்பாலும் கொடுக்கப்படுகிற தெய்வீக உதவி அல்லது பலனின் வழியாகும். மனம் திரும்புதல் உண்மையாகவே இரட்சகரை போலாவதாய் இருப்பதால் அது நம்மால் தனியாக இயலானதால் நமது வாழ்க்கையில் போதுமான மாற்றங்களை செய்ய நமக்கு இரட்சகரின் கிருபை கண்டிப்பாக தேவை. இல்லை. பலவீனங்களையும் பரிபூரணின்மையும் பயங்களையும் நம்மை இரட்சகருக்கு நெருக்கமாக கொண்டு செல்கிற நடத்தைகளையும் நம்பிக்கைகளையும் கொண்டு நாம் மாறும் போது அவரை போலாக நமக்கு உதவுகிறோம். மூன்றாவதாக, ஞானஸ்தானம் மற்றும் திருவிருந்து. மனம் திரும்புதலின் முதற்கனி ஞானஸ்தானம் எனக்கு தீர்க்கதரிசி மார்வன் போதித்தான். முழுமை பெற மனம் திரும்புதல் ஞானஸ்தான நியமத்துடன் இணைக்கப்பட்ட வேண்டும். சபையாருக்கு ஞானஸ்தானம் மற்றும் பிற தருணங்களில் செய்யப்படுகிற உடன்படிக்கைகள் நாம் திருவிருந்தில் பங்கேற்கும் புதுப்பிக்கப்படுகின்றன. ஞானஸ்தானம் மற்றும் திருவிருந்து நியமங்களில் பிதா மற்றும் குமாரனின் கற்றல்களை கை கொள்ளுவதாகவும், கிறிஸ்துவை எப்போதும் நினைப்பதாகவும், கிறிஸ்துவின் நாமத்தை அல்லது அவரது பணி மற்றும் தன்மைகளாக நம் மீது கொண்டிருக்க நாம் உடன்படிக்கை செய்கிறோம். பதிலாக இரட்சகர் மன்னிக்கவும் அல்லது நமது பாவங்களை விட்டுவிடவும் நம் மீது அவரது ஆவியை ஏராளமாக ஊற்றவும் உடன்படிக்கை செய்கிறார். அவரை போலாக நமக்கு உதவி செய்து நித்திய ஜீவனுக்கு நம்மை ஆயுதப்படுத்த கிறிஸ்து வாக்கு தத்தம் செய்கிறார். டக்ளஸ் ஹோம்ஸ் வாலிபர் பொது தலைமையில் முதலாம் ஆலோசகர் எழுதியிருக்கிறார், ஞானஸ்தானம் மற்றும் திருவிருந்த உடன்படிக்கைகள் இறுதி முடிவையும் மீண்டும் பிறப்பதையும் அடையாளப்படுத்தப்படுகின்றன. ஞானஸ்தானத்தில் நாம் மாமிசத்தின் புதிய மனுஷனை புதுப்பித்து புதிய ஜீவனுக்கு வருகிறோம். திருவிருந்தில் இந்த மாற்றம் படிப்படியாக சிறு சிறிதாக வார வாரம் நிகழ்கிறது. நாம் மனம் திரும்பி உடன்படிக்கையை மற்றும் ஆவியின் அதிகமான திருப்பித்தல் மூலம் கிறிஸ்துவை போலாக கற்கிறோம். நான்காவது, பரிசுத்த ஆவியானவரின் வரம். ஞானஸ்தானத்திற்கு பின்னர் திடப்படுத்தல் நியமத்தின் மூலம் நாம் பரிசுத்த ஆவியானவரின் வரம் கொடுக்கப்படுகிறோம். இந்த வரத்தை நாம் பெற்றால் தேவனின் தொடர்ந்த தோழ்மையும் அவர் செல்வாக்குடன் உள்வருகைய கிருபைக்கு தொடர்ந்து நெருக்கத்தை அனுமதிக்கிறது. நமது இடைவிடாத தோழனாக நமது உடன்படிக்கைகளை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கூடுதல் வல்லமை கொடுக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், அதாவது நம்மை பாவங்களில் இருந்து விடுதலையாக்கி சுத்தமாக்கி கழுவி இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி மூலம் பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தப்படுத்தும் முறை நம்மை கழுவது மட்டுமின்றி தேவையான ஆவிக்குரிய வரங்களாலும் அல்லது இரட்சகர தெய்வீக தன்மைகளாலும் நம்மை தரப்பிருக்கிறது. பொல்லாப்பை இனி செய்ய மனமில்லாதவர்களாய் என்பது போன்ற நம்ம தண்ணிய மாற்றுகிறது. ஒவ்வொரு முறையும் விசுவாசம், மனம் திரும்புதல், நியமங்கள், கிறிஸ்து போன்ற சேவை மற்றும் நீதியான முயற்சிகள் நமது வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியை பெறும்போது படிப்படியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் கிறிஸ்துவை போலவே ஆகும் வரை நாம் மாறுகிறோம். ஐந்தாவது, இறுதி பரிந்தியம் தரித்திருத்தல். நாம் பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெற்று பிறகு முடிவு பரிந்தியம் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் வகுத்த எடுத்துக்காட்டை பின்பற்ற வேண்டும் என தீர்க்கதரிசி நெப்பி போதித்தார். முடிவு பரிந்தியம் தரித்திருளை மூப்பார்டே ரெண்டு விவரித்திருக்கிறார். கிறிஸ்துவில் விசுவாசத்தை பிரயோகிக்கவும் மனம் திரும்பியும் ஞானஸ்தானின் உடன்படிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் புதுப்பிக்க திருவிருந்தில் பங்கேற்பதாலும் நாம் மென்மேலும் மீண்டும் மீண்டும் பெரிய அளவில் பரிசுத்த ஆவியானவரின் இடைவிடாத தோல்வியை பெற்று பரிபூர்ணமடையலாம். அப்படி நாம் செய்யும் போது சம்பந்தப்பட்ட அனைத்துடனும் நாம் அதிகமாக கிறிஸ்துவை போலாகி இறுதி பிரந்தயம் தரித்திருக்கிறோம். வேறு வார்த்தைகளில், பரிசுத்த ஆவியை பெறுவது நம்மில் உருவாக்குகிற மாற்றம் மேலும் நமது விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. அதிகரித்த விசுவாசம் கூடுதல் மனம் திரும்புதலுக்கு வழி நடத்துகிறது. நாம் அடையாளமாக நமது இருதயங்களையும் பாவங்களையும் திருவிருந்து மேஜை மீது பலியிடும் போது நாம் அதிக அளவில் பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். பெரிய அளவில் பரிசுத்த ஆவியை பெறுவது மீண்டும் பிறக்கிற பாதையில் மேலும் நகர்கிறது. நாம் இந்த முறையில் தொடர்வதாலும் சுவிசேஷத்தின் இரட்சிக்கும் நியமங்களையும் உடன்படிக்கைகளையும் தொடரும் போது நாம் முழுமை பெறும் வரை கிருபைக்கு கிருபை பெறுகிறோம். நாம் நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவின் கோட்பாட்டை பிரயோகிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் கோட்பாட்டை நாம் நமது வாழ்க்கையில் பிரயோகிக்கும் போது பாடுகளிலும் கூட நாம் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அப்படியே நாம் ஒவ்வொரு நன்மையுமான காரியத்தை ஏற்றுக்கொள்கிறோம். படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முறை என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக நாம் நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவின் கோட்பாட்டை பிரயோகிக்க வேண்டும். ஏனெனில் பரலோக பிதாவிடம் திரும்பும் ஒரே பாதையை இது கொடுக்கிறது. இரட்சகரை ஏற்றுக்கொள், அவரது குமாரர்களும் குமாரத்திகளும் ஆக ஒரே வழியாகும். உண்மையில் பாவத்திலிருந்து மீட்கப்படும் ஆவிக்குரிய பிரகாரமாய் முன்னேறவும் நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவின் கோட்பாட்டை பிரயோகப்படுத்துவதுதான் ஒரே வழியாகும். அதே போல அப்போஸ்தலனாகிய யோவான் போதித்தான், கிறிஸ்துவில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. நாம் கிறிஸ்துவில் விசுவாசத்தை பிரயோகிக்கவும் மனம் திரும்பவும் ஞானஸ்தானம் பெறவும் இறுதி பிரதியம் நிலைத்திருக்கவும் தவறினால் நாம் வெட்டப்பட்டு அக்கினியில் போடப்படுவோம். அதிலிருந்து திரும்பவே முடியாது என நெப்பிய பன்னீரருக்கு இயேசு தாமே கூறினார். ஆகவே நாம் நமது வாழ்க்கையில் முழுவதுமாக கிறிஸ்துவின் கோட்பாடுகளை எப்படி பயன்படுத்தலாம், நாம் எதில் முன்னேற வேண்டும் என ஜபத்துடன் கருத்தில் கொள்ள நேரம் எடுத்து திருவிருந்துக்கு ஆயத்தமாக ஒவ்வொரு வாரமும் விழிப்புடன் முயற்சி எடுத்து ஒரு விதம் பின்பு திருவருந்து மேடைக்கு கிறிஸ்துவை போலவிலிருந்து தடுக்கிற ஒன்றையாவது தியாகம் செய்து விசுவாசத்துடன் உதவிக்காக கெஞ்சி தேவையான ஆவிக்குரிய வரங்களை கேட்டு வருகிற வாரத்தில் முன்னேற உடன்படிக்கையை செய்து ஒரு பலியை கொண்டு வரலாம். நாம் அப்படி செய்யும் போது பெரிய அளவில் பரிசுத்த ஆவியானவர் நமது வாழ்க்கையில் வருவார். நமது பரிபூர்ணமின்மையை மேற்கொள்ள கூடுதல் பலனை பெறுவோம். இயேசு கிறிஸ்துவே உலகத்தின் இரட்சகர். நாம் இரட்சிக்கப்படக்கூடிய ஒரே நாமம் அவருடையது என நான் சாட்சி அளிக்கிறேன். நன்மையான யாவும் அவர் மூலமே கிடைக்கின்றன. ஆனால் உண்மையாகவே நித்திய ஜீவன் உள்ளிட்ட நன்மையான காரியத்தை ஏற்றுக்கொண்டு நாம் தொடர்ந்து நமது வாழ்க்கையில் கிறிஸ்துவின் கோட்பாட்டை பிரயோகிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.